அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டிற்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழம்பியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை 2022 நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இந்த தமிழ் ஒலி வானொலியிடம் சிவமிழக்கு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் பலமை போன்று இன்றைய சிந்தனையுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே திருமதி வர்சி நிர்சிங்கம் அவர்களுடைய இன்றைய சிந்தனை.
அனைவருக்கும் வணக்கம். துன்பத்தில் மட்டுமில்லாமல் கடவுளை இன்பத்திலும் நினைத்தல் வேண்டும். பிறரிடம் சொல்வதை விட துன்பத்தை கடவுளிடம் சொல்வதால் நிம்மதி கிடைக்கும். மனதில் உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்தவே கடவுள் மனிதனுக்கு பேசும் சக்தியை கொடுத்திருக்கிறார். எதிலும் அதன் அளவு அறிந்து நடந்தால் மன அமைதியுடன் வாழலாம். நாம் நம்மால் முடிந்த நெற்செயல்களை செய்து வந்தால் போதும், கடவுள் கை கொடுக்க தயாராக இருக்கிறார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இன்றைய சிந்தனைகளை தொடர்வது இன்றைய திருக்குறளும் அது பற்றிய விளக்கமும் இதனை தருவதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் திரு தவராஜா பசுமதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குரல் அமுதத்தில் காலமறிதல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தான் செயின். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தான் செயின். இக்குறட்பாவின் பொருளை நோக்குவோம். ஒருவர் ஞாலம் முழுவதும் தானே ஆள கருதி அதற்கு வேண்டிய வினையினை காலமறிந்து இடத்தோடு பொருந்த செய்வாராயின் உலகத்தினை கூட கையகப்படுத்திக் கொள்ள முடியும் என விளக்கம் தருகின்றனர். இடம் பொருள் காலமறிந்து செயற்படும் போது செயற்கரிய செயல்களை கூட நிறைவு செய்து வெற்றி கொள்ள முடியும் எனலாம். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தான் செயின். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு கண்ணோட்டம். பூஜ்யத்தை புரிந்து கொண்டால் நாம் உலகத்தை புரிந்து கொள்ளலாம் என்பது தொடர்பிலே ஒரு சிறிய விளக்கு உரையை தருகின்றார் இலங்கை திருநாட்டினுடைய கம்பன் கழகத்தின் அமைப்பாளர் கம்ப பாரதி திரு ஜெயராஜ் அவர்கள். இது அவருடைய விளக்கம்.
இது ஒரு பெரிய விஷயம், பெரிய சூத்திரம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். பூஜ்யம் என்று நம் கணிதத்திலே ஒரு தானம், பூஜ்யம் என்று ஒரு தானம், அது ஒரு எண்ணா இல்லையா? நான் அடுத்ததாக அவரிடம் கேட்டேன், பூஜ்யம் என்று சொல்கிறீர்களே, அது ஒரு எண்ணா இல்லையா? நிச்சயமாக கணிதத்திலே பூஜ்யம் ஒரு எண் தான். விஞ்ஞானம் என்றால் எல்லாம் வரையறுக்கப்பட்டது வரையறுக்கப்பட்டது என்று சொல்கிறீர்களே. இப்போ ஒன்று என்றால் ஒன்று, ரெண்டு எப்படி? இரண்டு ஒன்றுகள் சேர்ந்தது ரெண்டு. மூன்று எப்படி? மூன்று ஒன்றுகள் சேர்ந்தது மூன்று. அல்லது இரண்டு இரண்டு, ஒரு இரண்டும் ஒரு ஒன்றும் சேர்ந்தது மூன்று. எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நான் அவரிடம் கடைசியாக கேட்டேன், சைவர் என்று ஒரு எண் வைக்கிறீர்களே, இது ஒன்றுக்கு அடுத்ததாக வைக்கிறீர்களே, இந்த சைவருக்குள்ளே எத்தனை ஒன்று அடங்கும், அல்லது எத்தனை சைவர் சேர்த்தால் ஒரு ஒன்று ஆகும் கேட்டேன். அவர் தலையை சுரிந்தார். சமயக்காரர்களை மட்டும்தான் அறிவியலாளர்கள் அடக்க வேண்டும் என்பதில்லை, அறிவியலாளர்களால் பதில் சொல்ல முடியாத விடயங்களும் பல இருக்கின்றன. முடிவிலி என்பதை இன்ஃபினிட்டி என்று சொல்கிறோமே, கணிதம் படிப்பிக்கிறவர்கள் அதற்கு ஒரு குறியீடு போட்டு வைத்திருக்கிறார்கள். இப்படி பல பேர் என்ன நினைத்துக் கொண்டு இன்றைக்கும் படிக்கிறார்கள் என்றால், அதுவும் ஒரு தானம் என்று நினைத்துக் கொண்டுதான் படிக்கிறார்கள். முடிவிலி என்றால் என்ன தெரியுமா? உண்மையிலே அது ஒரு தானம் அல்ல, அதற்கு முடிவு இல்லை என்பதை சொல்வதற்கு வைத்த ஒரு குறியீடு, அவ்வளவுதான். படிக்கிற பல பேர் இன்ஃபினிட்டி என்பதை ஒரு எண்ணாக நினைத்துக் கொண்டே படிக்கிறார்கள். இங்க பாருங்க, எந்த விஷயத்திலேயும் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பூச்சியத்தை புரிந்து கொண்டால் உலகம் முழுவதும் புரிந்து கொள்ளலாம். பூச்சியம் என்பது ஒரு தானம் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டால் அந்த தானத்துக்குள்ளே எத்தனை ஒன்று இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சொல்ல முடியாவிட்டால் விஞ்ஞானம் எல்லாவற்றையும் வரையறுக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற கூற்று பொய். ஒன்றிலே இருந்து ஒன்றை கழித்தால் வருகிற விடை எத்தனை? ஒன்றிலே இருந்து ஒன்றை கழித்து விட்டீர்களானால் வருகிற விடை பூச்சியம். அப்ப என்ன உங்களுடைய முடிவு? ஒன்றிலே இருந்து ஒன்று போனால் பூச்சியம் என்பதற்கு நீங்கள் கொடுக்கிற அர்த்தம் என்ன? ஒன்றும் இல்லை என்பது நீங்கள் கொடுக்கிற அர்த்தம். ரொம்ப வகுப்பு நடத்துற மாதிரி நடத்துறேனோ என்று நினைக்க வேண்டாம். நான் பேச எடுத்துக்கொண்டது இலக்கியம், கொஞ்சம் குழப்பி விட்டு போகலாமே என்பது ஆசை. ஒன்றிலே இருந்து ஒன்றை கழித்தால் விடை எழுதுகிறீர்கள் பூச்சியம். அப்ப ஒன்றிலிருந்து ஒன்று போய்விட்டால் என்ன? ஒன்றும் இல்லை என்று அர்த்தம். அப்ப பூச்சியம் என்றால் என்ன? ஒன்றும் இல்லை என்று அர்த்தம். அவ்வளவுதானே. இப்ப திருப்பி கேட்கிறேன், ஒன்றை பூச்சியத்தாலே பிரி வகு, என்ன விடை? ஒன்றை ஒன்றுமில்லாததால் பிரிக்க அதே எண் வர வேண்டும். ஆனால் கணிதத்திலே முடிவிலி என்று சொல்கிறார்கள். ஆகவே அங்கே பூச்சியத்துக்கு ஒரு பெருமானம் உண்டு. இப்ப நான் கேட்கிறேன், பூச்சியத்துக்கு பெருமானம் உண்டா இல்லையா? கணிதக்காரர்களே வகுத்து சொல்லுங்கள், வகுத்து சொல்லுங்கள். பூச்சியத்தை மட்டும் சரியாக புரிந்து கொண்டு விட்டோமானால் கடவுளை புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் கண்ணதாசன் சொன்னான், பூச்சியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை செய்து கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். ஆகவே விஞ்ஞானத்தை முழுக்க முழுக்க உண்மை என்றும் ஆன்மீகத்தை முழுக்க முழுக்க பொய் என்றும் யாராவது நம்பிக்கொண்டீர்களானால் விஞ்ஞானமும் பொய்தான் என்பதை இன்றாவது தெரிந்து கொள்ளுங்கள் என்று தாழ்மையாக
கேட்டார்கள். புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே
இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இரு
ஆகிய பரப்பிலே மிக சிறந்த ஒரு ஆளுமையாக கருதப்பட்ட அவ்வை நடராஜன் அவர்களுடைய இழப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே அவர் தொடர்பான நினைவலைகளோடு உங்களை சந்திக்க இருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள்.
தமிழறிஞர் அபிரந்தராசன் காலமானார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தின் முன்னாள் துணைத் தலைவரும் தமிழ் அறிஞருமான அவ்வை நடராசன் காலமானார். அவருக்கு வயது 86. சென்னையில் வசித்து வந்த அவ்வை நடராசன் பல ஆண்டு காலமாகவே நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக அவருடைய உடல்நிலை மோசமடைந்திருந்தது. 2 நாட்களுக்கு முன்பாக உடல்நிலை மேலும் மோசமடைந்த நிலையில் அவர் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சேர்க்கப்பட்டிருந்தார். உடல்நிலை தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன் மாலை 7:30 மணியளவில் அவர் உயிரிழந்தார். 1936 ஏப்ரல் 24 திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவ்வை துரசாமி லோகாம்பாள் இணையருக்கு மகனாக பிறந்தார் புகழ்பெற்ற தமிழ் அறிஞரான இவருடைய தந்தையார் செய்யாறில் உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வந்தபோது இவர் பிறந்தார். மதுரை தியாகராசர் கல்லூரியில் தமிழில் முதுகலை பட்டம் பெற்ற நடராசன் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் அறிவியல் நிறைஞர் பட்டத்தையும் பிறகு முனைவர் பட்டத்தையும் பெற்றார். பிறகு மதுரை தியாகராசர் கல்லூரி, தஞ்சை சரபோஜி கல்லூரி ஆகியவற்றில் பணிபுரிந்தார். பிறகு அகில இந்திய வானொலியில் அறிவிப்பாளராக இருந்த நடராசனை அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் இணை இயக்குநராக நியமித்தார். செயலர் அந்தஸ்தில் ஐஏஎஸ் அல்லாத முதல் நியமனம் அதுவாகும். இதற்கு பிறகு தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத் துறையின் செயலராக நடராசன் நியமிக்கப்பட்டு 8 ஆண்டுகள் பணிபுரிந்தார். ஐஏஎஸ் அதிகாரி அல்லாத ஒருவர் இப்படி செயலர் பணியில் நியமிக்கப்பட்டது அதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. 1992 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார் நடராசன். 2014 செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார். 2014 பிப்ரவரியில் அந்த பதவியில் நியமிக்கப்பட்ட அவர் நவம்பர் மாதமே அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. வாழ்விக்க வந்த வள்ளலார், பேரறிஞர் அண்ணா, கம்பர் காட்சி, கம்பரிலிருந்து திருப்பாவி விளக்கம், திருவம்பாவி விளக்கம், சங்க இலக்கிய பெண்பார்ப்புலவர்கள் உள்ளிட்ட பல நூல்களை நடராசன் எழுதியுள்ளார். மறைந்த முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு மிக நெருக்கமானவராக அறியப்பட்ட அவ்வை நடராசன் மதுரையில் 1982 நடைபெற்ற 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டின் பொதுச் செயலராகவும் செயல்பட்டார். தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் கலைமாமணி விருது, இந்திய அரசால் வழங்கப்படும் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார். இவருடைய பெயருக்கு பின்னால் உள்ள அவ்வை என்பது இவருடைய தந்தையார் பிறந்த ஊரான விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அவ்வையார் குப்பத்தை குறிக்கும். சென்னை பச்சைப்பெண் கல்லூரியில் சங்க இலக்கியத்தில் பெயரிடு மரபு என்னும் பொருளில் ஆய்வு செய்து 1958 ஆய்வியல் நிறைஞர் பட்டம் பெற்றார். அதன் பின்னர் சங்ககால புலமை செவ்வியர் என்னும் பொருளில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றார். தமிழ் ஆங்கிலம் என்னும் இரு மொழிகளிலும் சிறப்பாக பேசும் திறன் கொண்டவர் அவர். சென்னை தமிழறிஞர் அவ்வை நடராஜன் மறைவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முத்தரசன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூத்த தமிழறிஞர் அவ்வை நடராசன் 21/11/2022 அன்று காலமானார் என்பது ஒரு துயர செய்தி. ஆழ்ந்த வேதனை அளிக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் தமிழறிஞர் குடும்பத்தில் பிறந்த நடராசன் புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்ற முதுமொழியின் இலக்கியமாக வாழ்ந்தவர். தமிழ்நாட்டின் சிறந்த கல்வியாளரான அவ்வை நடராசன் உயர்கல்வியில் முதுமுனைவர் பட்டம் பெற்றவர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர். இரு மொழிகளிலும் ஏராளமான ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். மிக நல்ல பேச்சாளர். 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டின் செயலராக இருந்தார் என்பதை நாம் ஏற்கனவே கண்டோம். சர்வதேச தமிழ் ஆய்வு அமைப்புகளில் பொறுப்பேற்றும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்தவர். நாட்டின் உயர் விருதான பத்மஸ்ரீ விருதை பெற்றார் என நாம் பார்த்தோம். இவரது உயர்கல்வி அறிவும் தமிழ் ஆய்வு ஆற்றலும் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத்துறை செயலாளர் பொறுப்புக்கு உயர்த்தியது. ஐஏஎஸ் அல்லாத துறைச் செயலராக 8 ஆண்டுகள் பணியாற்றினார் என்று பார்த்தோம். தமிழ் ஆய்வு உலகில் பிரகாசித்து வந்த ஒரு சுடர்ஒளி மறைந்துவிட்டது. இது தமிழ் ஆய்வு உலகில் ஏற்பட்டிருக்கும் பேரிழப்பாகும். அன்னாரின் மறைவுக்கு அனைவரும் அஞ்சல் செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் தமிழ் ஆய்வு உலக அறிஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறது. வருத்தத்துடன் இவ்வாறு குறிப்பிட்டார் அந்த கம்யூனிஸ்ட் பிரமுகர் இல்லையா. நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினரும் எல்ஸ்டாய் தமிழ் குடும்ப திருச்சபையினரும் இணைந்து வழங்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இடம் பன்மைய சன சமூக நிலைய மண்டபம் வருகின்ற 17ஆம் தேதி டிசம்பர் மாதம் சனிக்கிழமை பிற்பகல் 4:30 தொடக்கம் இரவு 8:30 வரை நிகழ்ச்சிகள் கிறிஸ்துமஸ் பாடல் வில்லுப்பாட்டு கோலாட்டம் நடனம் நாடகம் இரா போசனம் என்பன இடம்பெற இருக்கின்றன. இதுவரை பெயர்களை பதிவு செய்யாத அங்கத்தவர்கள் வருகின்ற 8ஆம் தேதி டிசம்பர் மாதத்துக்கு முன்பதாக தயவு செய்து காரியதரிசியிடம் பெயர்களை கொடுக்கவும். அவருடைய தொலைபேசி இலக்கம் 0952896926. இது இந்த அறிவித்தல் நிர்வாக குழுவினால் விடுக்கப்பட்டிருக்கிறது. மறந்து விடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினரும் எல்ஸ்டாய் தமிழ் குடும்ப திருச்சபையினரும் இணைந்து வழங்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் வருகின்ற 17ஆம் தேதி டிசம்பர் மாதம் சனிக்கிழமை பிற்பகல் 4:30 தொடக்கம் இரவு 8:30 வரை பன்மைய சன சமூக நிலைய மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக கிறிஸ்துமஸ் பாடல் வில்லுப்பாட்டு கோலாட்டம் நடனம் நாடகம் இவற்றுடன் இரா போசனமும் வழங்கப்பட இருக்கின்றது. இதுவரை பெயர்களை பதிவு செய்யாத அங்கத்தவர்கள் வருகின்ற 8ஆம் தேதி டிசம்பர் மாதத்துக்கு முன்பதாக தயவு செய்து சங்கத்தின் காரியதரிசியிடம் பெயர்களை கொடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அவருடைய தொலைபேசி இலக்கம் 0952896926. நிர்வாக குழுவினரின் அறிவித்தல் நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா பெருமையுடன் வழங்கும் அரும்புகள் 2022 வருகின்ற டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அதாவது இன்று சனிக்கிழமை பிற்பகல் 3:00 தொடக்கம் மாலை 5:30 வரை இடம் மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபம். நிகழ்ச்சியை பார்த்து மாணவர்களை ஊக்குவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா பாடசாலை அமைப்பினர். அனுமதி முற்றிலும் இலவசம். இந்த நிகழ்வு இன்று மாலை 3:00 தொடக்கம் 5:00 வரை மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. நிகழ்வை பார்த்து மகிழ்ந்து மாணவர்களை ஊக்குவிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக படித்ததில் பிடித்தது என்ற ஒரு சிறிய நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பவர் நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தின் நீண்டகால உறுப்பினரான திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
முத்தமிழோசை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். படித்ததில் பிடித்தது யாவரும் அறிய நான் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். திருமண அழைப்பிதழ். அடையடை இப்படி ஒரு விஷயம் இருக்கா என்று நீங்கள் கேட்கலாம். இதுதான் தமிழ் மொழியின் சிறப்பு. திருமண அழைப்பிதழ். இதில் மணமக்கள் பெயருக்கு முன்னால் திருவளர் செல்வன் செல்வி என்றால் அது அந்த குடும்பத்தின் மூத்த மகன் மகளின் திருமணம் ஆகும். திரு நிறை செல்வன் செல்வி என்றால் இளைய மகன் மகளின் திருமணம் ஆகும். திருவளர் செல்வன் செல்வி என்னும் போது திருமணம் நிகழ இருக்கும் எங்கள் மகன் மகளுக்கு இளைய சகோதர சகோதரிகள் உள்ளனர். இது எங்கள் இல்லத்தின் முதல் திருமணம் ஆகும். எங்கள் இளைய குமாரன் குமாரிக்கு திருமண வயது நம்பும் போது உங்கள் மகன் மகளுக்கு திருமண வயது நிரம்பி இருந்தால் வரன் கேட்டு வரலாம் என்பதை பெரியவர்கள் நினைவில் கொள்ள மறைமுகமாக தெரிவிப்பதாகும். திருநிறை செல்வன் செல்வி என்றால் எங்கள் இல்லத்தில் திருமணங்கள் நிறைவுற்றன. இத்திருமணமே இறுதியானதாகும். இனி எங்கள் இல்லத்தில் மணமக்கள் யாரும் இல்லை என்று பொருள்படும். நன்றி, வணக்கம்.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடும் உங்கள் வீடுகள் வந்து வான் அலைகளின் ஊடாக சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் வேலப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.